சாந்தி. June 27, 2026 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நினைவின் மூலம் ஆத்மாக்களாகிய உங்களிலிருந்து குப்பையை தொடர்ந்தும் அகற்றுங்கள். ஆத்மாக்கள் முழுமையாக தூய்மையாகும் பொழுது மாத்திரமே அவர்களால் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும். கேள்வி: தந்தையின் எவ்வழிகாட்டல்களை பின்பற்றுவதனால் இந்த இறுதி பிறவியில் குழந்தைகளாகிய நீங்கள் நன்மையை அனுபவம் செய்கிறீர்கள்? பதில்: பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, இந்த இறுதி பிறவியில் தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் கோருங்கள். உங்கள் புத்தியை வெளியே அலைய அனுமதிக்காதீர்கள். நஞ்சை துறந்து அமிர்தத்தை பருகுங்கள். இந்த இறுதி பிறவியில் மாத்திரமே உங்கள் 63 பிறவிகளின் பழக்கங்களை முடிக்க வேண்டும். ஆகவே இரவு பகலாக முயற்சி செய்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஓம் சாந்தி. அமைதி தாமமே ஓய்வுக்குரிய தாமமாகும். இவ்வுலக இட்டு அனைவரும் களைப்படைந்து உள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய சந்தோஷ தாமத்துக்கு செல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் இவ்வுலகை விரும்பவில்லை. அவர்களால் ஸ்வர்க்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது எவ்வாறு அவர்களின் இதயம் நரகத்துடன் தொடர்பு பட்டிருக்க முடியும்? ஆகவே அவர்கள் கூறுகிறார்கள், பாபா விரைந்து செயற்படுங்கள். இத்துன்ப தாமத்திலிருந்து எங்களை அப்பால் அழைத்து செல்லுங்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ஒரு தீய உலகமாகும். இது நரகமாகிய அசுரர்களின் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பெயரா? தேவ உலகத்துக்கும் அசுர உலகத்துக்கும் இடையில் அதிகளவு வேறுபாடுள்ளது. இந்த அசுர உலகத்தின் மீது அனைவரும் சலிப்படைந்து உள்ளார்கள். ஆனாலும் எவராலும் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாதுள்ளது. ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் தமோப்பிரதான் மாசு கலக்கப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த மாசை அகற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். சிறந்த முயற்சியை செய்பவர்கள் இறுதியில் ஒரு சிறந்த ஸ்திதியை கொண்டிருப்பார்கள். இப்பழைய உலகம் அழிவடையும். மிக சொற்ப நாட்கள் மாத்திரமே இப்பொழுது எஞ்சியுள்ளன. தந்தை வந்து உங்களை திரும்பவும் அழைத்து செல்லும் வரையில் எவராலும் வீடு திரும்ப முடியாது. உலகில் துன்பமே உள்ளது. வீட்டிலும் ஏதாவதொன்றை பற்றிய துன்பம் அவர்களுக்கு உள்ளது. உங்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு பாபா வந்துவிட்டார் என்பது குழந்தைகளான உங்கள் இதயத்தில் உள்ளது. சிறந்த நம்பிக்கையை கொண்ட புத்தி உடையவர்கள் ஒரு பொழுதும் தந்தையை நினைவு செய்ய மறப்பதில்லை. அவர் அனைவரினதும் துன்பத்தை அகற்றுபவர் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அவரை இனங்கண்டு கொள்கிறீர்கள். அவரை அனைவரும் இனங்கண்டு கொள்வார்களாயின் அவர்கள் அனைவரும் எங்கே அமர்வார்கள்? ஆகவே அது அசாத்தியமானது. அதனால் நாடகத்தில் அத்தகையதொரு வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களால் மாத்திரமே ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். இது சரியானது. ஆத்மாக்கள் தண்டனையை அனுபவம் செய்து பின்னர் அமைதி தாமத்திற்கும் தூய உலகத்திற்கும் செல்வார்கள். ஆனால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு முயற்சி செய்யப்படவே வேண்டும். இரண்டாவதாக, தூய்மை ஆகாமல் எவராலும் தூய உலகத்துக்கு செல்ல முடியாது. இன்னார் ஒளிக்குள் இரண்டர கலந்துவிட்டார் என்றோ அல்லது அவர்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்றோ மக்கள் கூறும் பொழுது அது அசாத்தியமானது. முதலாவதாக, பூமிக்கு வந்தவர்களான லக்ஷ்மி நாராயணனாலேயே வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாத போது வேறு எவராலும் எவ்வாறு வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும்? இப்பொழுது அவர்களுடைய 84 பிறவிகள் முடிவுக்கு வருகின்றது. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்பி செல்வதற்கே தபஸ்யா செய்கிறீர்கள். அனைவரும் ஒரேயொரு தந்தையையே அழைக்கிறார்கள். ஓ தந்தையாகிய கடவுளே, ஓ முக்தி அளிப்பவரே, தந்தையாகிய கடவுளே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். அவர்கள் கிருஷ்ணர் போன்றவர்களை அழைப்பதில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாக அல்லது முஸ்லிம்களாக இருந்தால் என்ன? அவர்கள் அனைவரும் அழைக்கிறார்கள், ஓ தந்தையாகிய கடவுளே. ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை அழைக்கிறார்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதே நீங்கள் தந்தை என கூறுகிறீர்கள். ஆத்மாக்களும் ஏதாவதொன்றாக இருக்க வேண்டும். ஆத்மாக்கள் பெரியவை அல்ல, ஆனால் அவர்கள் நட்சத்திரங்களும் மிகவும் சூட்சுமமானவர்களும் ஆவார்கள். பாபாவின் ரூபத்தை போன்றே ஆத்மாக்களின் ரூபமும் உள்ளது. நீங்கள் அனைவரும் தந்தையை புகழ்கிறீர்கள். அவரே சத்தியமும் உணர்வுள்ளவரும் ஞான கடலும் பேரானந்த கடலும் ஆவார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அவருக்கு சமமானவர்கள் ஆகுகிறீர்கள். முழு உலகினதும் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. வேறெந்த மனிதரிடமும் இந்த ஞானம் கிடையாது. பாரதம் முழுவதிலும் வெளிநாடுகள் எங்கிலும் சென்று தேடி பாருங்கள். இதனை அறிந்த வேறு எவரையும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஆத்மா 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறார். 8.4 மில்லியன் பிறவிகளை எடுப்பது அசாத்தியமானது. 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி எவராலும் பேசக்கூட முடியாது. தந்தை கூறுகிறார், நீங்கள் உங்கள் சொந்த பிறவிகளை பற்றி அறிந்து கொள்வதில்லை. நான் உங்களுக்கு அவற்றை பற்றி கூறுகிறேன். எவ்வாறு எவராவது 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசுவது அசாத்தியம் என்பதை இவை அனைத்தையும் செவிமடுக்கும் பொழுது கல்லுபுத்தி உடையவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துவிட்டீர்கள். பிரம்மா 84 பிறவிகளை எடுத்தார். விஷ்ணுவும் 84 பிறவிகளை எடுத்தார். பிரம்மா விஷ்ணு ஆகுகிறார், விஷ்ணு பிரம்மா ஆகுகிறார். 84 பிறவிகளை எடுக்கின்ற லக்ஷ்மியும் நாராயணனுமே சரஸ்வதியும் பிரம்மாவும் ஆகுகிறார்கள். இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களும் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சக்கரம் 5000 வருடங்களுக்கு உரியது. குலங்களின் ரகசியத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஹம்சோ என்பதன் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் தேவர்களாகி பின்னர் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஆகுகிறோம். நாங்கள் அத்தனை பிறவிகளை எடுத்த பின்னர் பிராமணர்கள் ஆகுகிறோம். பிராமணர்களின் இந்த ஒரு பிறவியும் உள்ளது. இதுவே ஒரு வைரத்தை போன்று பெறுமதியான பிறவியாகும். தந்தை கூறுகிறார், அவை உங்களுடைய மேன்மையான சரீரங்கள். அச்சரீரங்களின் ஊடாக உங்களால் உங்களுடைய ஸ்வர்க ஆசியை கோர முடியும். இதனாலேயே நீங்கள் இனிமேலும் வேறெந்த திசையிலும் அலையக்கூடாது. இந்த ஞானாமிர்தத்தை அருந்துங்கள். உண்மையிலேயே நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலில் சத்திய யுகத்தில் நீங்கள் சதோ பிரதானாக இருந்தீர்கள். பின்னர் உங்களில் வெள்ளி கலப்படம் கலக்கப்பட்டதால் நீங்கள் சதோ ஆகினீர்கள். முழு கணக்கும் காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கமும் தங்கத்துடன் கலப்படத்தை கலக்கும்படி அனைவருக்கும் கூறுகிறது. 14 கேரட் தங்கத்தை அணியுங்கள். தங்கத்துடன் கலப்படத்தை கலப்பதை பாரத மக்கள் மங்களகரம் அற்றதாக கருதுகிறார்கள். ஒரு திருமணம் நிகழும் பொழுது அவர்கள் நிஜ தங்கத்தை அணிகிறார்கள். பாரத மக்கள் தங்கத்தை பெருமளவுக்கு விரும்புகிறார்கள். ஏன்? பாரதத்தை பற்றி கேட்கவும் வேண்டாம். சத்திய யுகத்தில் தங்க மாளிகைகள் உள்ளன. அங்கு தங்க கட்டிகள் உள்ளன. நீங்கள் இங்கு கற்குவியல்களை கொண்டிருப்பதை போன்றே அங்கு தங்க வெள்ளி குவியல்கள் உள்ளன. அவர்கள் மாயையை பற்றிய ஒரு நாடகத்தை காட்டுகிறார்கள். அந்நபர் தங்க கட்டிகளை கண்டு சூட்சும உலகிலிருந்து தன்னுடன் அவற்றை திரும்பவும் எடுத்து வர எண்ணினார். அவர் கீழே வந்தபொழுது இங்கு எதுவுமே இல்லாததை கண்டார். அதில் ஏதோ உட்பொருள் இருக்க வேண்டும். தாங்கள் மீண்டும் ஒரு முறை சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் என்பதை புதல்விகள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கணவர்கள் அவர்களை தொந்தரவு செய்தால் அவர்கள் உள்ளூர அழுது எப்பொழுது தாங்கள் சந்தோஷ தாமத்துக்கு செல்ல முடியுமோ என அங்கலாய்க்கிறார்கள். பாபா விரைந்து செயற்படுங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, எவ்வாறு என்னால் விரைந்து செயற்பட முடியும்? எல்லாவற்றுக்கும் முதலில் யோக சக்தி மூலம் உங்கள் குப்பையை அகற்றுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். தந்தை உங்களுக்கு பொறுமையை கொடுக்கிறார். நீங்கள் அழைக்கிறீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். நீங்கள் பாடவும் செய்கிறீர்கள். ஒரேயொருவரே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர். அது இந்நேரத்தையே குறிக்கிறது. அகாசுரன் பகாசுரன் என்னும் அசுரர்களின் பெயர்கள் சங்கம யுகத்தின் தற்காலத்தையே குறிப்பிடுகின்றன. இதுவே அசுர உலகமாகும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் முழு விருட்சமும் முற்றாக உக்கிய நிலையை அடையும் பொழுது நான் வருகிறேன். சத்திய யுகத்தில் அனைத்தும் சதோ பிரதானாகவே உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு பல்வேறு பறவைகளும் மிருகங்களும் உள்ளன. அங்கு அத்தனை உயிரினங்கள் இருக்க மாட்டாது. பெரிய குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தங்களை சுற்றிலும் பெருமளவு சுத்தத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வசிப்பிடங்கள், அவர்களுடைய தளபாடங்கள் போன்றவை மிகவும் சிறந்தவை. நீங்களும் அத்தகைய மேன்மையான தேவர்கள் ஆகுகிறீர்கள். அங்கு எவ்விதமான அசுத்தமும் இருக்க முடியாது. இங்கு நுளம்புகளும் பலவிதமான நோய்கள் போன்றனவும் உள்ளன. எங்கும் அதிகளவு அசுத்தம் உள்ளது. கிராமங்களில் அந்தளவு அசுத்தம் இருப்பதில்லை. பெரிய நகரங்களில் அதிகளவுக்கு அசுத்தம் உள்ளது. ஏனெனில் அங்கு பல்வேறு மக்கள் உள்ளனர். அவர்கள் வசிப்பதற்கு போதுமான அளவு இடமில்லை. நீங்கள் முழு உலகினதும் அதிபதிகள் ஆகுகிறீர்கள். மக்கள் பாடுகிறார்கள், பிரம்மா பிரபஞ்சத்தில் இருக்கிறார், விஷ்ணு பிரபஞ்சத்தில் இருக்கிறார், 90,000 நட்சத்திரங்களும் பிரபஞ்சத்தில் உள்ளனர். பிரம்மா விஷ்ணு ஆகுகிறார், விஷ்ணுவுடன் நட்சத்திரங்களும் உள்ளார்கள். அவர்கள் சத்திய யுகத்தில் தேவர்கள் ஆகுகிறார்கள். அதனால் அத்தனை பேர் இருக்க மாட்டார்கள். முதலில் விருட்சம் சிறியதாக இருந்து பின்னர் வளர்கிறது. சத்திய யுகத்தில் மிக சொற்ப அளவினரே இருப்பார்கள். அவர்கள் இனிமையான ஆற்றங்கரைகளில் வாழ்வார்கள். இங்கு ஆறுகளிலிருந்து பல்வேறு கால்வாய்கள் உருவாக்கப்படுகின்றன. அங்கு எந்த கால்வாய்களும் இருக்க மாட்டாது. அங்கு ஒரு கைப்பிடி அளவினரான மக்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். அந்தளவு மக்களுக்கு கங்கையாரும் யமுனையாரும் போதுமானதாக இருக்கும். அவர்கள் அனைவரும் அந்த ஆறுகளுக்கு அருகில் வாழ்கிறார்கள். அங்கு பஞ்ச தத்துவங்களும் தேவர்களுக்கு அடிமைகள் ஆகுகின்றன. அங்கு ஒரு பொழுதும் வழமைக்கு மாறான மழை வீழ்ச்சி இருப்பதில்லை. ஆறுகள் ஒரு பொழுதும் பெருக்கெடுப்பதில்லை. அதன் பெயரே ஸ்வர்கம். ஆதலால் அங்கு அதற்கு மேலாக வேறு என்ன இருக்க முடியும்? மக்கள் ஸ்வர்க்கத்தின் கால எல்லை பல 100,000 வருடங்கள் என கூறுகிறார்கள். சரி, எங்களுக்கு கூறுங்கள், யார் அங்கு ஆட்சி செய்தார்கள்? அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு பொய்களை கூறுகிறார்கள். நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்றே மிக சரியாக உங்கள் பாகங்களை நடிக்கிறீர்கள் என்பதை அறிவீர்கள். இந்த உருத்ர ஞான யாகத்தில் அசுரர்களிடமிருந்து பலவிதமான தடைகள் இருக்கும். அசுரர்கள் மேலிருந்து குப்பையையும் சாணம் போன்றவற்றையும் வீசினார்கள் என மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை. எவ்வாறு பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றன என்பதை உங்களால் பார்க்க முடியும். அப்பாவிகள் வன்முறை தாக்குதலுக்கு ஆளாகுகிறார்கள். அப்பொழுதே பாவக்கலசம் நிறைகிறது. தந்தை கூறுகிறார், சிறிதளவு சகித்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்தும் உங்கள் தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். அடிவாங்கும் வேளையிலும் சிவபாபாவை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் புத்தியில் இந்த ஞானத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் தூக்கிலிடப்பட இருக்கும் வேளையிலும் ஒரு குரு அவரை தந்தையாகிய கடவுளை நினைவு செய்யும்படி கூறுகிறார். கிறிஸ்துவை நினைவு செய்யுங்கள் என அவர் கூறுவதில்லை. அவர் அந்நபருக்கு கடவுளை நினைவு செய்யுமாறே ஒரு சமிக்ஞையை கொடுக்கிறார். அவர் மிகவும் அன்பானவர். அனைவரும் அவரையே அழைக்கிறார்கள். ஆத்மாக்களே அழைக்கின்றனர். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் 63 பிறவிகளாக சரீர உணர்வு உடையவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அரை கல்பத்துக்கான அந்த பழக்கத்தை ஒரே பிறவியில் முடித்துவிடுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதனால் நீங்கள் ஸ்வர்க அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பதை அறிவீர்கள். இது அத்தகையதொரு மேன்மையான பேராகும். ஆகவே நீங்கள் இதற்காக இரவு பகலாக முயற்சி செய்ய வேண்டும். தங்கள் வியாபாரம் போன்றவற்றில் மக்கள் அதிகளவு முயற்சி செய்கிறார்கள். மக்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும் பொழுது தூங்கி வழிவதோ அல்லது கொட்டாவி விடுவதோ கிடையாது. அவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கின்ற சந்தோஷம் உள்ளது. களைப்படைந்தவர்கள் ஆகுவதற்கான கேள்வியே கிடையாது. பாபாவும் அனுபவம் வாய்ந்தவர். நீராவி கப்பல்கள் இரவில் வரும் பொழுது மக்கள் பொருட்களை வாங்குவதற்காக வெளியில் வருகிறார்கள். வாடிக்கையாளர்களின் சட்டை பைகள் வெறுமை ஆகும் வரை கடை உரிமையாளர்கள் அவர்களை விட்டு வைப்பதில்லை. பாபா மிகவும் அனுபவம் வாய்ந்ததோர் ரதத்தை பெற்றுள்ளார். இவர் அனைத்தையும் அனுபவம் செய்துள்ளார். இவரும் ஒரு கிராமத்து குறும்புக்கார சிறுவனாகவே இருந்தார். இவர் அன்னலவாக 40 ராத்தல் தானியத்தை 10 ஆனாக்களுக்கு, அதாவது 62 பைசாக்களுக்கு விற்பது வழக்கமாகும். இப்பொழுது பாருங்கள், இவர் உலக அதிபதி ஆகுகிறார். இவர் முழுமையாகவே ஒரு கிராமத்து குறும்புக்கார சிறுவனாக இருந்தார். பின்னர் இவர் வளர்ந்து பெரிய மனிதராகிய போது முழுமையாகவே நகை வியாபாரத்தில் ஈடுபட்டார். நகையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. இது இப்பொழுது நிஜமான நகை வியாபாரமாகும். இது ஒரு ராஜ வியாபாரமாகும். பாபா மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். பாபா தனது சொந்த வீட்டுக்கு செல்வது போல் ஆளுநர் போன்றவர்களின் வீட்டுக்கு செல்வதுண்டு. இவை அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் உங்கள் புத்தியில் அதிகளவுக்கு கிரகிக்கும் பொழுது அதிகளவுக்கு ஒரு கோடானு கோடீஸ்வரர் ஆகுவீர்கள். சிவபாபாவே வியாபாரியும் நகை வியாபாரியும் என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் அவருடைய புகழை பாடிய பின்னர் அவர் சர்வ வியாபியன கூறுகிறார்கள். அவருடைய புகழுடன் அவரை அவதூறு செய்வதும் உள்ளது. பக்தி மார்க்கத்தின் நிலைமை என்னவாகிவிட்டது என பாருங்கள். தந்தை கூறுகிறார், பக்தி முடிவுக்கு வரும்பொழுது பக்தர்களை பாதுகாப்பவராகிய தந்தை வருகிறார். யார் அதிகமாக பக்தி செய்கிறார் என்பதுவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீங்களே அதிகமாக பக்தி செய்கிறீர்கள். அத்தகையவர்களே இங்கு வந்து முதலில் பிராமணர்களாகி மீண்டும் ஒரு முறை தந்தையிடமிருந்து வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்ற தங்கள் ஆஸ்தியை கோருவார்கள். ராவணன் உங்களை வழிபடுபவர்கள் ஆக்கினான். தந்தை உங்களை வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறார். இவையே கடவுளின் வாசகங்கள். கடவுள் ஒருவரே, இரண்டு அல்லது மூன்று கடவுள்கள் இருக்க முடியாது. கீதையின் கடவுள் நினைவு கூறப்படுகிறார். கடவுள் சிவன் பேசுகிறார் என எழுதுவதற்கு பதிலாக அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை இட்டுவிட்டார்கள். இதனால் அது அத்தகையதொரு வேறுபாட்டை உருவாக்கியுள்ளது. நாடகத்திற்கேற்ப கீதையின் பெயர் அவ்விதமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். பின்னர் அவர்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், தந்தை உங்களை தூய்மையாக்குகிறார், ராவணன் உங்களை தூய்மை அற்றவர்கள் ஆக்குகிறான். இவை அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக திறமையான புத்தி தேவைப்படுகிறது. அதி மேன்மையான வழிகாட்டல்களான ஸ்ரீமத் ஒரே ஒரு தந்தையிடமிருந்தே பெறப்படுகின்றது. தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதனால் லக்ஷ்மியும் நாராயணனும் ஸ்வர்க அதிபதிகள் ஆகினார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கட்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த ஒரு பிறவியில் 63 பிறவிகளின் சரீர உணர்வு என்னும் பழைய பழக்கத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆத்ம உணர்வு உடையவராகி ஒரு ஸ்வர்க அதிபதி ஆகுங்கள். 2. வைரங்களைப் போல் பெருமதிமிக்க இம்மேன்மையான பிறவியில் உங்கள் புத்தி அலை பாய்வதை அனுமதிக்காதீர்கள். சதோப்பிரதான் ஆகுங்கள். எந்த வன்முறை தாக்குதல்களையும் சகித்து தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் கோருங்கள். ஆசீர்வாதம். ஆதார ஸ்வரூபமாகவும் ஈடேற்றுபவராகவும் ஆகி சரீர தந்தையை போன்று உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒரு ஞாபகார்த்தம் ஆக்குவீர்களாக. சரீர தந்தை தனது ஒவ்வொரு செயலையும் ஒரு ஞாபகார்த்தமாக ஆக்கினார். அவ்வாறே உங்களை ஓர் ஆதார ஸ்வரூபமும் ஈடேற்றுபவரும் என கருதி வாழும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு ஞாபகார்த்தமாக ஆகும். உலக மாற்றத்திற்கான ஆதார ஸ்வரூபம் என தம்மை கருதுபவர்களின் ஒவ்வொரு செயலும் அதி உயர்வானதாக இருக்கும். உங்களுடைய பார்வையும் மனோபாவமும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டுமென்ற உணர்வை கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மேன்மையானது ஆகின்றது. அத்தகைய மேன்மையான செயல்கள் ஒரு ஞாபகார்த்தம் ஆகுகின்றது. ஸ்லோகம். சத்தியத்தின் சக்தியை கிரகிக்க வேண்டுமாயின் சகிப்புத்தன்மையை கொண்டிருங்கள். அவ்யக்த சமிக்கை. சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். இந்த இலகு யோகி வாழ்வில் நீங்கள் சிரமத்தை அனுபவம் செய்வீர்களாயின் உங்களால் எவ்வாறு இலகுவாக ஆட்சி புரிய முடியும்? இங்கிருக்கின்ற சமஸ்காரங்களே உங்களை அங்கே அழைத்து செல்கின்றன. தேவர்களின் படங்களை பாருங்கள். அவர்கள் நிச்சயமாக இலகு தன்மையையும் எளிமையையும் தமது முகங்களில் காட்டுகிறார்கள். ஒருவர் எந்தளவிற்கு இலகுவான முயற்சியாளராக உள்ளாரோ அந்தளவிற்கு அவர் தனது மனதில் எளிமையாகவும் தனது வார்த்தைகளில் எளிமையாகவும் தமது செயல்களில் எளிமையாகவும் இருப்பார். அத்தகைய ஓர் ஆத்மாவே ஒரு தேவதை என்று அழைக்கப்படுகின்றார். ஓம் சாந்தி.